மனிதனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 28.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். அக்கறையோடும் ஆர்வத்தோடும் இந்த திருக்குறள் வகுப்பு நெறியை ஒழுங்குபடுத்தி வருகிற உயர்வள்ளுவ நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். திருக்குறளை ஒரு வாழ்க்கை நெறியாக்கி விடுவது என்ற முடிவோடு விடாமல் தொடர்ந்து இந்த வகுப்புகளுக்கு வருகிற உங்கள் அத்தனை பேர் பாதங்களையும் தொழுது மொழுகின்றேன். இடையிலே ஓரிரு மாதங்கள் வகுப்பிலே தாமதம் நிகழ்ந்துவிட்டமைக்காக மன்னிப்பு கோருகிறேன். உண்மையிலே ஒரு பேச்சாளனாக பல இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதால் சில வேளை இந்த தாமதம் நிகழ்ந்து விடுகிறது. ஆனால் நான் மனம் திறந்து சொல்லுகிறேன், பேச்சு என்பது எனக்கு உழைப்பு, எனக்கு வருமானம் தருகிற ஒரு விஷயம். அண்மை காலமாக எனக்கு அந்த பேச்சையே நிறுத்திவிடலாம் என்கின்ற அளவுக்கு இந்த வகுப்பு ஆர்வம் தந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பேச்சு ஒரு வித்தை அல்ல என்று எப்பொழுதும் நினைக்கிறவன் நான். பெரும்பாலும் இன்றைக்கு நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் வித்தையை வெளிப்படுத்துகிற கூட்டங்கள் தான். இங்கே வாழ்க்கைக்கு திருக்குறளை கடைபிடிப்பதென்ற முடிவோடு நீங்கள் எல்லாம் ஒரு தவம் போல இதை கற்கிறீர்கள். ஆகவே அந்த பேச்சுகள் எனக்கு இம்மை பயன் தரும், இந்த வகுப்பு தான் எனக்கு மறுமை பயனையும் சேர்த்து தரும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நானும் பிரார்த்திக்கிறேன், நீங்களும் பிரார்த்தியுங்கள். நம்முடைய கெட்டித்தனங்களிலே ஒன்றும் இல்லை. இறைவன் இந்த வகுப்பை நல்லபடி நிறைவு செய்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோருமாக இறைவனை பிரார்த்திப்போம். திருக்குறள் வகுப்புக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் பழையபடி நுழைவோம். இதை வகுப்பு என்று சொல்வதிலேயே எனக்கு உடன்பாடு இல்லை, திருக்குறள் சங்கமம் அப்படியே வைத்துக் கொள்வோம். நீண்ட நாட்கள் விட்டுவிட்டபடியால் ஒரு சின்ன நினைவூட்டலை மட்டும் சுருக்கமாக செய்ய விரும்புகிறேன். வள்ளுவர் தன்னுடைய நூலை அறநூலாக்கி அதை மூன்று பால்களாக பிரிக்கிறார். புருடார்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற அறம்பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கையும் சொல்ல வேண்டும் என்பது வள்ளுவருடைய விருப்பம். வீடு சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் அதை காரண வகையால் துறவரம் என்கின்ற காரண வகையால் சொல்கிறார் என்பது பற்றி முன்னமே படித்தோம். ஆகவே நூல்களால் சொல்லக்கூடியவை ஏனைய அறம்பொருள் இன்பம், இந்த மூன்றுக்கும் மூன்று பால்களை குறளுக்குள்ளே திருவள்ளுவர் நியமிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஒரு இடையிடை ஒரு தரம் தொகுத்துக் கொள்வது என்பது எல்லாருக்கும் நல்லது என்றபடியால் சொல்லுகிறேன். அறம் பொருள் இன்பம் மூன்றுக்கும் மூன்று பால்கள் நியமிக்கிறார். எந்த ஒரு நூலை தொடங்குகிற பொழுதும் கடவுள் வாழ்த்து இயற்ற வேண்டியது கடமை. தமிழர்களுடைய மரபின்படி நூலுக்கு பாயிரம் என்ற ஒன்றை செய்ய வேண்டும். பாயிரம் என்பது அந்த நூல் உட்கொள்ளப் போகிற அடிப்படை கருத்தை தொகுத்து சொல்லுகிற விஷயம். அந்த பாயிரத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் பாயிரவியல் என்று அறத்துப்பாலினுடைய முதல் இயலை அமைக்கிறார். அந்த இயல் அறத்துப்பாலினுடைய வாசலில் வந்தாலும் அது நூல் முழுவதுக்கும் பொதுவான இயல் என்று நாம் கொள்ள வேண்டும். அந்த பாயிரவியலிலே அதை நான்கு அதிகாரங்களை அடுக்குகிறார். பாயிரவியல் பற்றி தனியே பேச வேண்டாம், இந்த நான்கு அதிகாரமே பாயிரவியலை சொல்லும் என்று பாயிரத்தை சொல்லும் என்று நம்பிய திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்கின்ற முதல் அதிகாரத்தை அமைக்கிறார். அது பற்றி விரிவாக படித்திருக்கிறோம். அது கடவுள் வாழ்த்து இரு வகைப்படும், இது எந்த வகைப்பட்டது என்பதெல்லாம் நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன். அதற்கு பிறகு கடவுளினுடைய கருணையாக வெளிப்படுகிற வான்க மலை, எல்லாருக்குமாக மேலிருந்து கீழிறங்குகிற கடவுளுடைய கருணையின் குறியீடாக இருக்கிற மலை, அதற்கு வான் சிறப்பு என்று அதிகாரம் படைக்கிறார். அதற்கு பிறகு இந்த இறைவனாலே அமைக்கப்பட்ட இயற்கைக்குள் பொதிந்திருக்கக்கூடிய அறங்களை இனம் கண்டு சொல்லத்தக்க பெரியவர்கள் ரிஷிகள். காஞ்சி பெரியவர் எழுதுகிறார், ரிஷிகள் மானுட தோற்றத்தில் இருந்தாலும் அவர்கள் மானுட வர்க்கத்துக்குள் சேர்க்கப்பட முடியாதவர்கள் என்று எழுதுகிறார். ஏனென்றால் அதற்கு பல சான்றுகளை அவர் சொல்லுகிறார். இறைவனுடைய மூச்சினுடைய அதிர்வுகளை, உடனே ஒரு கேள்வி வரும், இறைவன் என்று ஒரு வடிவம், அவனுக்கு ஒரு மூச்சு இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி வரும். அந்த இறை சக்தியினுடைய அதிர்வைத்தான் அப்படி சொல்கிறார்கள். இறைவனுடைய மூச்சாக இருக்கிற அந்த அதிர்வுகளை அப்படியே உள்வாங்கி வேதங்களாய் வெளிப்படுத்தியவர்கள் ரிஷிகள். அந்த வேதங்கள் தான் அறிவுக்கூறுகள் அத்தனையினதும் மூலம். நீங்கள் எந்த அறிவு, அது கெமிஸ்ட்ரி ஆகட்டும் பிசிக்ஸ் ஆகட்டும், எங்கும் வேதம் தான் அதனுடைய மூலம். இது இப்படித்தான் தமிழ் படித்தவர்கள் இதையும் மிகைப்படச் சொல்வார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். தேடாமல் நாம் அப்படி ஒரு முடிவு சொல்லக்கூடாது. தேடினால்தான் அந்த நான் சொல்வதனுடைய உண்மை தெரியும். வேதம்தான் அறிவினுடைய முதல் கூறு இந்த பிரபஞ்சத்திலே. அதை உள்வாங்கி மந்திர ரூபமாக நமக்கு தந்தவர்கள் ரிஷிகள். ஆகவே கிட்டத்தட்ட இறைத்தன்மை பெற்றவர்கள். அதனால்தான் நிறைமொழி மாந்தர் என்று அவர்களுக்கு பெயரிட்டார்கள். அந்த ரிஷிகள் தான் இயற்கைக்குள்ளே இறைவன் பொதித்து வைத்திருக்கின்ற அறங்களை இனம் காணக்கூடியவர்கள், இனம் கண்டு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் என்றபடியால் மூன்றாவது அதிகாரமாக நீத்தார் பெருமை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயர் வைக்கிறார். நீத்தார் என்பது நான் எனது என்கின்ற அகங்கார மமகாரம் முழுவதையும் நீத்தவர்கள், அவர்கள்தான் இறைத்தன்மை பெறுகிறார்கள். அப்போ இப்பொழுது இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கை, இயற்கைக்குள் பொருந்தியிருக்கிற அறங்களை சொல்லத்தக்க ஞானிகள், இந்த மூன்று அதிகாரத்தையும் வைத்துவிட்டு நாலாவது அதிகாரமாக அவர்களால் சொல்லப்படுகிற அறத்தினுடைய பெருமை, அறன் வலியுறுத்தல் என்கின்ற அடுத்த அதிகாரம். இந்த நான்கு அதிகாரங்களுக்குள்ளே பாயிரவியலை முடித்து விடுகிறார். இப்ப அறன் வலியுறுத்தல், நான் திருக்குறள் எப்பவும் ரசிப்பது, பரிமளகருடைய எடுத்துக்காட்டையும் ரசிப்பது. இந்த குறள் அடுக்கி இருக்கிற முறை படித்தாலே அறம் முழுவதும் தெரிந்துவிடும். குறளுக்குள்ளே கூட போக வேண்டாம். குறள் அடுக்கி இருக்கிற அந்த ஒழுங்கு, அதிகாரங்கள் அடுக்கி இருக்கிற ஒழுங்கு, குறள் அடுக்கி இருக்கிற ஒழுங்கு படித்தாலே நமக்கு தர்மம் தெரிந்துவிடும். அப்போ அறம் வரையும் வந்தாகிவிட்டது. அறன் வலியுறுத்தல் அறன் வலியுறுத்தல் என்கின்ற அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம். இனி அறத்துக்குள்ளே நுழைய வேண்டும். திருவள்ளுவர் என்ன செய்கிறார், அறம் ரெண்டு வகைப்படுகிறது. ஒன்று பற்றுகிற அறம், மற்றது விடுகிற அறம். பற்றுவதும் அறமாகும், விடுவதும் அறமாகும். பற்றுகிற அறத்துக்கு இல்லறம் என்று பெயர், விடுகிற அறத்துக்கு துறவறம் என்று பெயர். அப்போ இனி இந்த ரெண்டு அறம் பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து அறத்துப்பாலை ஆரம்பிக்கிறார். அப்போ இதுல எதை முதல் சொல்வது என்று அடுத்த கேள்வி வரும். பற்றுகிற அறத்தை சொல்வதா, விடுகிற அறத்தை சொல்வதா என்று கேள்வி வரும். தமிழர் பண்பாட்டிலே உயர்ந்ததற்கு முதலிடம் என்பது ஒரு மரபு, வரிசை என்ற மரபு பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்படியானால் இல்லறமா துறவரமா பெரிது என்றால், வெப்பு முறையிலே திருவள்ளுவர் இல்லறத்தை தான் வைக்கிறார். அப்போ நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இல்லறம்தான் துறவரத்தை விட சிறந்தது என்று தெரிகிறது என்று நாம் சொல்வோம். அப்படி சொன்னால் அது தவறு. ஏனென்றால் நீத்தார் பெருமை சொல்லிவிட்டு பிறகு உள்ளே நுழைகிற பொழுது இல்லறம் சொன்னார் என்பதற்காக நாங்கள் இல்லறத்தார் துறவரத்தாரை விட சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடாது. என் முன்னே சொல்லிவிட்டாரே நீத்தார் பெருமை. அப்போ ஏன் இதை முன்னே வைக்கிறார் என்றால், காரண காரிய தொடர்பு பற்றி முன்னே வைக்கிறார். எப்பொழுதும் காரண காரியம் என்ற அந்த ரெண்டு தொடர்பு பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது காரணத்தை சொல்லி பின்பு காரியத்தை சொல்வது என்பது மரபு. ஆகவே திருக்குறளிலே துறவரம் என்பதுதான் மனித வாழ்வினுடைய ஆன்மாக்களினுடைய வாழ்வினுடைய உயர் முடிவு. அந்த முடிவை எய்துவதற்கு காரணமாக இருப்பது இந்த இல்லறம். இந்த இல்லறத்திலே பயிற்சி பெற்றால்தான் துறவரத்திலே நிறைவடையலாம். நான் எப்பொழுதும் சொல்வது திருக்குறள் முழுவதும் படிக்க நேரம் இல்லையா? இவ்வளவு எல்லாம் படிக்க முடியாது சார். நேரம் இல்லை என்றால் திருக்குறளை சுருக்கமாக படிக்கலாம். அறத்துப்பால் வந்துட்டோம். இந்த காமத்துப்பாலும் பொருட்பாலும் அறத்துக்கு துணை செய்ய அமைக்கப்பட்ட பால்கள் தான். ஏனென்றால் ஒருவன் இல்லறத்திலே வாழ வேண்டுமானால் பொருள் வேண்டும். ஆகவே பொருள் அவசியம் நோக்கி பொருள் பற்றி விரிவாக சொல்லுகிற பகுதி பொருட்பால். இல்லறத்திலே பொருள் பற்றி அறம் செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை போர் அடித்துவிடும். ஆகவே அவனவனுக்கு வாழ்க்கை சுவைபட வேண்டும். ஆகவே காமத்தை இறைவன் இயற்கையாக படைத்திருக்கிறான். ஆகவே அதன் விரிவு சொல்வதற்கு காமத்துப்பால். இப்போ பொருட்பாலையும் காமத்துப்பாலையும் அறத்துப்பாலினுடைய இல்லறத்துக்குள்ளே அடக்கிவிடலாம். அப்போ திருக்குறள் என்ன படிக்க வேணுமா? அறத்துப்பால் படித்தால் போதும். அதுக்கும் எங்களுக்கு நேரம் இல்லை சார். அப்படி சொன்னால் அறத்துப்பாலும் படிக்க முடியவில்லையா? பரவாயில்லை. இல்லறம் துறவரத்துக்கான காரணம். ஆகவே நீ விஷயம் படிக்க வேண்டும், மூலத்தை தானே படிக்க வேண்டும். ஆகவே இல்லறத்தை விட்டு விடலாம், துறவரம் படித்தாலே போதும். அதுக்கும் எங்களுக்கு நேரம் இல்லை சார் என்றால் துறவரத்தை ரெண்டு பகுதிகளாக பிரிக்கிறார். விரதம், ஞானம் என்று ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அங்கே போகிற பொழுது பார்ப்போம். விரதம் எதற்கென்றால் ஞானம் உருவாவதற்கு. ஆகவே நேரம் இல்லாதவர்கள் அந்த விரத பகுதிகளையும் விட்டுவிடலாம். மிகுதியாக இருக்கிறது ஞானம் என்ற பகுதி. அதிலே நான்கே நான்கு அதிகாரங்கள், நான்கே நான்கு அதிகாரங்கள். ஒன்று நிலையாமை, அடுத்தது துறவு, அடுத்தது இல்லை நிலையாமை பாருங்க மெய்யுணர்தல், நிலையாமை, அதுக்கு அடுத்தது துறவு. துறவு வந்தால் மெய்யுணரப்படும். மெய் என்பது இறைவனுக்கான ஒரு பெயர், இறைவனை உணர்வீர்கள். அதற்கு பிறகு அபாரத்தல். இந்த நான்கு அதிகாரங்கள் உண்மையிலே இந்த நான்கு அதிகாரம்தான் திருக்குறளுடைய சாறு. ஒன்றும் படிக்க நேரமில்லாட்டி இந்த நான்கு அதிகாரம் படித்தாலே திருக்குறளுடைய பயனை பெற்றுவிடலாம். ஆனால் ஒரு மாடியில் ஏற வேண்டுமானால் படிகள் தேவை. பாயக்கூடியவன் நேராக பாயலாம், மற்றவர்களுக்கு படி தேவை என்றுதான் இந்த படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே முதலிலே இல்லறத்தை வைக்கிறார். இல்லறம்தான் முதிர்ச்சியிலே துறவரத்தை தரும். இல்லறமும் துறவரமும் வேறு வேறல்ல. இல்லறத்தை ஏன் இறைவன் அமைத்தான் என்றால் பற்று வைத்தால்தான் பற்று விட முடியும். ஆகவே இல்லறத்திலே பற்று வைத்து அந்த பற்றிலே இருந்து அன்பு பெருக்கத்தினாலே மெல்ல மெல்ல விடுபடுதல் என்பதுதான் நாங்கள் படித்து கொண்டு வருகிற ஒழுங்கு. அதிலே முதலிலே இல்வாழ்க்கையினுடைய கடமைகளை சொல்லுகிறார். இன்றைக்கு அதுவே தெரியாமல் இல்வாழ்க்கைக்குள்ளே போய்விடுகிறோம். நான் முன்பே சொல்லிவிட்டேன், 11 கடமை. இது செய்ய முடிந்தால் இல்லறத்துக்குள்ளே நுழையலாம். 11 கடமை செய்வதற்கு பொருள் தேவை. அந்த பொருளை அறவழியிலே தேடினால்தான் அந்த 11 கடமை செய்தாலும் பயன்பெறும். வழியஞ்சி பகுத்து உண்ண வேண்டும். ஆகவே நீ 11 கடமை செய். கடமை செய்வதற்கான பொருளை பழியஞ்சி தேடு. பழியஞ்சி தேடிய பொருளை பகுத்து உண்ண வேண்டும். இதைத்தான் அந்த இல்லறக்கடமையாக வகுத்து சொல்லுகிறார். பிறகு அந்த கடமையை இதை படித்த பிறகும் இல்லறவியல் என்கின்ற அந்த பகுதியை, இல்லறவையினுடைய முதல் அதிகாரத்தை, இல்லறம் என்கின்ற முதல் அதிகாரத்தை படித்த பிறகும் இல்லை நான் இல்லறத்துக்குள் போகத்தான் போகிறேன் என்று யாராவது துணிந்து சொன்னால் இனி உனக்கு விவரம் சொல்கிறேன் என்று சொல்கிறார். இல்லறம் செய்வதற்கு ரெண்டு கடமை இருக்கிறது. வீட்டுக்குள் உள்ளே சில அறங்கள், வெளியே சில அறங்கள். இரண்டையும் ஒருவர் செய்ய முடியாது. அறம் செய்வதே வாழ்க்கை என்றால் வாழ்க்கையிலே ஒரு சோர்வு வரும். இவையெல்லாம் தவிர்ப்பதற்காகவே இறைவன் இயற்கையை அழகாக படைத்திருக்கிறான். ஆகவே வாழ்க்கையிலே உனக்கு தேவையான ஒரு பெண்ணை தேடிக்கொள், உனக்கு உரியவளை தேடிக்கொள், உன் இயல்போடு பொருந்துகிறவளை தேடிக்கொள் என்று அடுத்த அதிகாரத்தை வைக்கிறார். வாழ்க்கை துணை நலம். அந்த அதிகாரத்திலே பெண்ணினுடைய, ஒரு திருமணமாயி ஒரு குடும்பத்துக்கு தலைவியாக போக வேண்டிய பெண்ணினுடைய லட்சணங்கள் முழுவதும் சொல்லுகிறார். முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்லுகிறார், வருவாய்க்கேற்ற வாழ்க்கை, மற்றது அந்த குறள் சொல்லுங்கள்,
மனைத்தக்க மாண்புடைய,
மனைத்தக்க மாண்பும் வளத்தக்க வாழ்வு, இந்த ரெண்டையும் லட்சணமாக சொல்கிறார். அதை விரித்து அந்த அதிகாரம் சொல்கிறது. இப்பொழுது கணவன் மனைவி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இல்லறத்தினுடைய நோக்கம் அன்பு பெருக்கம் என்று நான் சொல்லிவிட்டேன். அன்பு பெருகி அருளாக வேண்டும், அருள் துறவுக்கு காரணமாகும். இதுதான் நம்முடைய தமிழர்களுடைய மரபு. ஆகவே அன்பினுடைய பெருக்கம் நிகழ வேண்டுமென்றால் கணவன் மனைவி போதாது, அது இன்னும் விருத்தியாக வேண்டும் என்று இறைவனே இயற்கை அமைப்பை உருவாக்குகிறான். ஒரு ஆண் பெண் சேர்க்கையிலே ஒரு குழந்தை உருவாகிறது. ஆகவே அடுத்த அதிகாரமாக புதல்வரை பெறுதல் என்று அந்த அதிகாரத்தை வைக்கிறார். இப்பொழுது கணவன் மனைவி குழந்தை என்று உருவாகின உடனே அன்பு பரிச்சயம் அந்த இல்லத்துக்குள்ளே நிகழத் தொடங்குகிறது. மனைவியிடமும் ஒரு கணவன் அன்பு காட்டுகிறான், ஆனால் பயன் நோக்கிய அன்பு. அவளாலே அவன் சுகப்படுகிறான், ஆகவே அந்த அதிலே அன்பு பிறப்பது இயற்கை. பிறகு இது எதுவும் இல்லாத அதில் தோன்றிய குழந்தையிலே இயல்பான ஒரு அன்பு பிறக்கிறது. அந்த அன்பு தனக்கு சுகம் தந்ததுக்காக வந்த அன்பல்ல. ஆகவே அந்த அன்பினுடைய வளர்ச்சியை புதல்வரை பெறுதலிலே காட்டுகிறார். இப்பொழுது கணவன் மனைவி பிள்ளை என்று இல்லம் அன்பாலே நிரம்பிவிட்டது. அந்த இல்லத்தினுடைய அந்த அன்பின் சிறப்பை சொல்வதற்கு அன்புடைமை என்கின்ற அதிகாரம். இல்லம் அன்பாலே நிரம்பிவிட்டால் இனி அந்த அன்பு இல்லத்தை தாண்டி சமூகத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அந்த சமூகத்துக்குள்ளே அன்பு நுழைவதை காட்டுவதற்கான அதிகாரமாக விருந்தோம்பல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். விருந்து என்பது ஒரு இல்லறத்தானுக்கு சமூகத்தோடு ஏற்படுகிற தொடர்பின் முதல் அடையாளம். அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இதெல்லாம் நாம் குறைத்து கொண்டு வருகிறோம். அப்போ விருந்தோம்பலின் மூலமாக சமூக தொடர்பு ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டது. இனி சமூக தொடர்பை அவன் தொடர்ந்து பேண வேண்டுமானால் அவனுக்கு இருக்க வேண்டிய பண்பிலே ஒன்று, இன்சொல் பேச தெரிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சமூகத்துக்குள்ளே நுழைய நினைக்கிறவனுக்கு இன்சொல் பேச தெரியாவிட்டால் அது பிழையாக போய்விடும். வருந்தி இருக்கிறவரிடம் போய் பேசுகிற பொழுது இனிய சொற்கள் பேச வேண்டும். இல்லாமல் பேசி சில பேர் பன்மைக்காலமாக சங்கடப்படுவதை பத்திரிகை மூலம் பார்க்கிறோம். அப்போ இனிய சொற்கள் பேச பழக வேண்டும். இது சமூக தொடர்புக்கான அடுத்த கருவி. அப்போ கணவன் மனைவி குழந்தை அன்பு, அதுக்கு பிறகு விருந்து, விருந்திற்கு பிறகு அன்புடைமை, செய்நன்றி அறிதல், விருந்துக்கு பிறகு இனியவை கூறல். இனியவை கூறின உடனே சமூகம் உன்னை நோக்கி நகரத் தொடங்குகிறது. சமூகம் உங்களை நோக்கி நகரத் தொடங்கின உடனே ரெண்டு பண்புகள் அவசியம் என்கிறார். சமூக கட்டுப்பாடு அல்லது சமூக ஈர்ப்பு தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் செய்நன்றி மறக்கக்கூடாது. என்றைக்கும் ஒரு மனிதன் சுயம்பு அல்ல, மற்றவர்கள் துணை இல்லாமல் ஒருவன் வாழ முடியாது. எவ்வளவு வலிமை உள்ளவனாக இருந்தாலும் மற்றவர்களுடைய துணை என்பது அவசியம். ஆகவே அந்த மற்றவர்களுடைய துணையை பெற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் கொண்டும் கொடுத்தும் இருக்கின்ற அந்த வாழ்க்கை அமைப்பிலே பெற்றதற்கான நன்றியுடைமை என்பது சமூகத்தினுடைய உறவை வளர்க்கும். நான் ஒரு உதவியை ஒருவரிடம் பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கான நன்றி உணர்ச்சியோடு இருத்தல் என்பது ஒரு மிக நல்ல பண்பு. பெரும்புலவர்கள் எல்லாரும் இதை தமிழிலே வலியுறுத்துகிறார்கள். உய்வில்லை என்று ஒரு கடும் சொல்லை பாவிக்கிறார் திருவள்ளுவர். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்கு. ஆகவே செய் நன்றி அறிதலை அடுத்த அதிகாரமாக வைக்கிறார். பிறகு திருவள்ளுவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நான் ஒரு சமூகத்திலே வாழ்கிற பொழுது பல பேரிடம் உதவி பெறுகிறேன். இந்த வீட்டுக்காரனும் உதவுகிறான், இந்த வீட்டுக்காரனும் உதவுகிறான், நான் நன்றி உடையவனாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலே பிரச்சனை வந்து விட்டது. நடுவீட்டுக்காரனாகிய நான் தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும். எப்படி தீர்வு சொல்வது? இவனும் நன்றிக்குரியவன், இவனுக்கும் நன்றிக்குரியவன் என்றால் அப்போ ஒரு தீர்ப்பு சொல்கிற பொழுது யார் அதிகம் எனக்கு உதவி செய்தான் என்பதை வைத்து தீர்ப்பு சொல்லலாமா என்றால் சமூகம் உடைந்துவிடும். உண்மை இல்லாமல் சமூகம் உடைந்துவிடும். ஆகவே நன்றியுடையவனாக நீ இருக்க வேண்டும் என்பது அவசியம். அதே நேரத்திலே நடுவு நிலைமை தவறாமல் இருக்க வேண்டும். சத்தியத்தை பேச பழகு, நடுவு நிலைமையோடு இரு என்பதற்கு அடுத்த அதிகாரம் வைத்தார். இப்பொழுது கிட்டத்தட்ட சமூக மனிதனுக்குரிய லட்சணங்கள் எல்லாம் வந்துவிட்டன. இனி மிக முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நினைக்கிறார். சமூக மனிதனாக நீ மாறிவிட்டாய், ஆனால் நீ பூரணமான சமூக மனிதனாக மாறவும் உன்னிடம் இருக்கக்கூடியதாகிய அன்பு மேலும் மேலும் வளரவும் சில தகுதிகள் வேண்டும். அந்த தகுதிகளுக்கான ஒரு அடிப்படை அமைப்பது போல நாங்கள் கடைசியாக படைத்த அடக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்தை படைத்தார். அது இனி வரப்போகிற, இன்றுக்கு நாங்கள் இன்று தொடக்கம், இனி படிக்கப் போகிற அதிகாரங்களுக்கான ஒரு அத்திவாரம் என்று தெரிந்து கொள்ள அடக்கமுடைமை வைத்தார் என்பதற்கு பரிமளகர் விளக்கம் எழுதுகிறார். அந்த விளக்கம் அதிகார தொடர்பு பற்றிய விளக்கம். அடக்கமுடைமையை ஏன் கொண்டு வந்து நடுவு நிலைமைக்கு பிறகு வைத்தார் என்றார், எவனுக்கு நடுவு நிலைமை இருக்கிறதோ அவன்தான் இது சரி இது பிழை என்று தெரிந்து பிழையை நீக்கி சரியை நோக்கி வாழுகிறார், நடுவு நிலைமை தன்மை பெறுவான். ஆகவே அதற்கு அடுத்ததாக அடக்க உள்ளவன் தான் அடக்கம் அடக்க தன்னைத்தான் அடக்குவதாகி மனமொழி மெய்களாகிய விளையக்கூடிய குற்றங்களை அடக்க வேண்டுமானால் தன்னிலே தான் நீதிபதியாக இருந்து இது பிழை இது சரி என்று சொல்ல தெரிய வேண்டும். அந்த நடுவு நிலைமை இருந்தால்தான் அடக்கமுடைமை வரும் என்பதற்கு அடக்கமுடைமையை வைத்தார் என்று சொன்னார். ஆனால் அது அதிகார வைப்பு முறைக்கான விளக்கம், நூலிலே உள்ள விளக்கம். நாங்கள் ஒரு நூல் பிடித்த ஒரு சங்கிலி தொடரிலே வந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே இந்த அடக்கமுடைமை எதற்கு என்று கேள்வி கேட்டால், அடக்கமுடைமை படித்து விட்டோம், இன்றைக்கு படிக்கப் போவது ஒழுக்கமுடைமை. இனி படிக்கப் போகிற அதிகாரங்களுக்கு, அறத்துப்பாலிலே இல்லறவிகளிலே இனி படிக்கப் போகிற அதிகாரங்களுக்கு அடக்கமுடைமை என்பது ஒரு அத்திவாரம். அந்த தொடர்பை நாங்கள் இன்றைக்கு படிக்கப் போறோம். அடக்கம் உள்ளவனால்தான் தன்னுடைய மனதை மெய்யை வாக்கை அடக்கக்கூடியவன்தான் ஒழுக்கத்தை கடைபிடிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த திருக்குறளுக்குள்ளே நுழைகிற பொழுதே உரைப்பாயிரம் என்று பரிமளகர் ஒரு உரைப்பாயிரம் எழுதுகிறார். அதை விரிவாக படித்தோம். அதிலே அறத்துக்கு மூன்று கூறுகள் உண்டு என்று சொன்னார். அவற்றுள் அறமாவது ஒழுக்கம் வழக்கு தண்டம் எனும் மூவகை தன்மையுடையது என்று எழுதுகிறார். அப்போ இந்த ஒழுக்கம் வழக்கு தண்டம் என்ற மூன்று கூறுகளும் சேர்ந்ததுதான் அறம். இதிலே அப்ப இந்த மூன்று கூறுகள் சேர்ந்தது அறம் என்றால் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை புள்ளி இடலாம் என்று ஒரு கேள்வி எழுதுகிறார். இப்ப நாம இந்த சோதனை பேப்பர் திருவிழா அப்படித்தான் திருத்துகிறார்கள். மூன்றுக்கும் சம புள்ளி போடுங்கள், அப்படி போட முடியாது, அது நடுவு நிலைமை இல்லாதவன் போடுவான். ஒழுக்கம் விளக்கு தண்டிலே புள்ளி போட வேண்டுமானால் 60 புள்ளிகள் ஒழுக்கத்துக்கு, வழக்குக்கும் தண்டத்துக்கும் மிச்ச 40 புள்ளிகள் தான். இது யாருடைய தீர்ப்பு? என்னுடைய தீர்ப்பு. ஏனென்றால் ஒழுக்கம்தான் உயிருக்கு உறுதி செய்கிற தன்மை கொண்டது. வழக்கும் தண்டமும் எதற்கென்றால், வழக்கு ஒழுக்கம் தவறுகிற பொழுது அதை கண்டுபிடிப்பதற்கு வழக்கு, பிறகு ஒழுக்கம் தவறினவனை பழையபடி ஒழுக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு தண்டம். ஆகவே அது ரெண்டும் இவ்வுலகம் நோக்கிய பயன் செய்யுமே தவிர இம்மை மறுமைக்கு பயன் செய்யாது. ஆகவே புள்ளி போட வேண்டுமானால் ஒழுக்கத்துக்குத்தான் அதிக புள்ளி. இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் இப்ப மாறுபட்டு விட்டது. ஒரு கடுமையான கேள்வியை கேட்டு அதற்கு பதில் எழுதினவனுக்கு 30 புள்ளி, சும்மா ஒன்று மண்டும் எத்தனை என்று கேட்டவனுக்கு 30 புள்ளி போட முடியுமா? ஆகவே ஒழுக்கத்துக்கு முக்கியமான இது போட வேண்டும். வழக்கு தண்டங்களை தவிர்த்து விடுகிறார் திருவள்ளுவர் என்று பரிமளகர் உரைப்பாயிரத்திலே எழுதினார். சிறுபான்மை நோக்கி வழக்கு தண்டுகளை தவறி சிறப்புடைய ஒழுக்கமே அறமாயிற்று என்று எழுதினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ இனி சமூக மனிதனாக ஆகிவிட்டான், நடுவு நிலைமை வந்துவிட்டது, இனி இந்த மனிதன் ஒழுக்கம் உள்ளவனாக வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியம், ரெண்டுக்கு முக்கியம். ஒன்று, இல்லறத்தை சிறப்பிக்குவதற்கும் ஒழுக்கம் முக்கியம். அடுத்தது, அவன் கொண்ட பாதை அன்பு பாதை விருத்தி அடைவதற்கும் ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கம் இல்லை என்றாலே என்ன அர்த்தம் என்றால் அவனுக்கு அன்பில்லை என்றுதான் அர்த்தம். சார் நான் தானே சார் குடிக்கிறேன், நான் குடிச்சிட்டு போய் படுத்துருவேன் சார் என்றால் அவன் தன்னை நியாயப்படுத்துகிறான். நீ குடிப்பதன் மூலம் அதுக்கு செலவழிக்கிற பணத்தை உன் பிள்ளைக்கு நீ ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம், அது வாங்காமல் நீ குடிக்கிறாய் என்றால் உனக்கு அன்பில்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் ஒழுக்க தவறுகள் எல்லாவற்றுக்கு பின்னாலும் அன்பின்மை தான் இருக்கிறது. இது பல பேர் புரிந்து கொள்வதில்லை. வீட்டிலே மனைவி இருக்கிறாள், இன்னொரு பெண்ணிடம் போறாய், உனக்கு அது அன்பின்மை. அன்பை குறைத்தால் இல்லறத்தினுடைய நோக்கம் சிதைந்துவிடும், மறந்து போகாதீர்கள். அன்பை குறைத்தால் குடிக்கிறாயா, சிகரெட் குடிக்கிறாயா, உனக்கு அன்பில்லை. ஒரு சிகரெட் என்ன வேலை எனக்கு தெரியல, டக்குன்னு பதில் சொல்லக்கூடாது. சொன்னவர் குற்றவாளியாகிவிட, சொன்னவர் குற்றவாளி ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், எங்க ஊர்ல வந்து வாரியார் பேசினான், ரொம்ப பாடமா இருந்தாலும் புத்தி களைச்சு விடும். வாரியார் ஒரு முறை எங்க ஊர்ல வந்து பேசினான், பேசிவிட்டு கந்தபுராணம் பேசுகிறார். இந்த இவன் சேவலும் மயிலுமான இடம் வந்தது. அப்போ ஏதோ இதில் கேள்வி, இந்த பிள்ளைகள்கிட்ட வாத்தியார் கேள்வி கேட்பார், முன்னுக்கு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்டு யார் பதில் சொல்றாரோ அவருக்கு ஒரு புத்தகம் கொடுப்பார். அந்த முருகன் இந்த சேவலா வந்தோடனே மரத்தை விட்டு சாப்பிடணும், இவருக்கு என்னமோ ஏதோ அது சம்பந்தம் எனக்கு இப்போ சரியான இடம் ஞாபகம் இல்லை. அப்ப சேவலை வெட்டினா என்ன வரும் என்று கேட்டார். இவர் புஸ்தகம் தருவார்ன்ற நம்பிக்கையில் எல்லாம் முந்தி முந்தி ரத்தம் பெறும் சார், ரத்தம் பெறும் சார் என்றார்கள். வாரியார் அந்த கண்ணை மூடி இப்படி பதிச்சு கேட்டார், இந்த சைவ பிள்ளைகளுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது என்றார். பிறகு அவரே கேள்விப்பட்டிருப்பார்கள். அது மாதிரி சிகரெட் விலை அப்படி நாம் சும்மா நினைச்சிருவோம், ஒரு சிகரெட் விலை 10 ரூபான்னு வையுங்கள், 10 சிகரெட் வாங்கினா 100 ரூபாய், உனக்கு பிள்ளையில அன்பு இருந்தால் அந்த காசை அதில் வீணா செலவழிப்பாயா? எந்த குற்றத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த குற்றத்தையும் எடுத்து பாருங்கள், அதனுடைய அடி வேரிலே அன்பின்மை இருக்கும். நீங்கள் எந்த ஒழுக்கமின்மையினுடைய அடியிலே அன்பின்மை இருக்கும். ஆகவே நீ ஒழுக்கத்தை சிதைக்கிறாய் என்றால் அன்பை சிதைக்கிறாய். நீ இல்லறம் நடத்த தொடங்கியதே அன்புக்காக. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று முன்னுக்கு வரையறுத்து தந்து விட்டார். அப்போ அன்புக்காக ஒரு இல்லறத்தை தொடக்கிவிட்டு அதற்காக நீ ஒரு சமூக மனிதனாக மாறிவிட்டு பிறகு நீ அந்த அன்பை சிதைக்கிற ஒழுக்கத்தை மேற்கொண்டாயானால் வாழ்க்கையினுடைய நோக்கம் பயனற்று போய் இவ்வளவு நாள் நீ நடந்து வந்த பாதை வீணாக சிதைந்து போகும். சின்ன பிள்ளையிலே பிறந்து நேசரி படித்து அதுக்கு மேலே படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி உத்தியோகம் பார்த்து அதுக்கு பிறகு சீதனம் வாங்கி கல்யாணம் பண்ணி சீதனம் வாங்குறதுலேயே அன்பு சேர்ந்து விடும், அது வேற. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று, குழந்தை பெற்று அதுக்கு பிறகு விருந்து போட்டு மனிதனோடு தொடர்பு பட்டு வந்து இவ்வளவு பாதை கடந்து வந்து அதுக்கு பிறகு ஒழுக்கத்திலே குறைந்து போனாயினால் திருப்பி ரிவர்ஸ்ல வந்துட ஆரம்பித்து விடுவாய். ஆகவே ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கம் முக்கியமாக இருக்க வேண்டுமானால் அடக்கம் முக்கியம். அதனாலதான் அடக்கத்தை முன்னுக்கு வைத்தார். அடக்கம் இல்லாதவனால எப்பவும் பாருங்க புலன்களுடைய இயல்பு நம்மை அதன் பக்கம் அது இழுக்கும். எவன் புலனை தன் பக்கம் இழுக்கிறானோ அவன் தான் மனிதன். அதாவது சில நேரத்தில் இந்த காலையில நீங்கள் பார்த்தால் நாயை கொண்டு வாக் போவார்கள், நாயை இவன் கொண்டு போகணும், சில நேரத்தில் நாய் இவனை கொண்டு போகும். அந்த ஓடு உருவு பற்றி நான் சொல்ல சொன்னேன்னு, எஜமானோடு நாய் போயிற்று, சரி நாயோடு எஜமான் போனார் என்றா பிழை. புலன்கள் நம்மோடு வர வேண்டுமே தவிர நாம் புலன்களோடு போகக்கூடாது என்ற அது அது அதுக்கு இத்தனை ஓமை சொல்லிவிட்டார்கள். கள்ளர் முத்தினரை அறியாத மூர்க்கரோடு முயல் வேணை. அந்த மூர்க்கர்ன்றது யார் என்று கேட்டால் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, நம்ம 5 உறுப்பும் அதை பார்த்தோன்னே அங்கே போக சொல்லும், இதை பார்த்தோன்னே இங்கே போக சொல்லும், எல்லா ஒப்பீடும் செய்யும். இந்த ஒப்பீடு செய்ய 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 மனதில் உடனே என்ன செய்யும், உள்ளே இருக்கிற உயிர் அதனுடைய புத்தி அதை தாங்கி இருக்கிற புத்தி மனம் இவற்றை இழுத்து கொண்டு போய்விடும். இதை கட்டுப்படுத்தினவனம்தான் ஒழுக்கம் நிற்கும். இதை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும். கட்டுப்படுத்துவதென்றால் எதன் வழியாக கட்டுப்படுத்துவது, இவனுடைய செயலை கட்டுப்படுத்துவது. செயல் எத்தனை வகைப்பட்டது, 3 வகைப்பட்டது. மனம் என்றதாலே செய்கிறோம், செயல் செய்கிறோம், வாக்காலே செயல் செய்கிறோம், உடம்பாலே செயல் செய்கிறோம். ஆகவே மனம் மொழி வாக்குகளை அடக்கக்கூடியவனிடம்தான் ஒழுக்கம் நிற்கும். அதனாலே தான் அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தை வைத்துவிட்டு இனி ஒழுக்கம் சொல்ல போகிறான். ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்டதற்கு விளக்கம் சொல்லி சொல்லுவார். அப்போ நாங்கள் இப்ப வந்து நிற்கிற வாசல் உங்களுக்கு தெரிந்து விட்டது. ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்துக்குள்ளே போக போகிறோம். அடக்கமுடைமையை கடந்து வந்திருக்கிறோம். அடக்கமுடைமையை கடந்ததற்கு காரணம், அடக்கம் இருந்தால்தான், அந்த சக்தி இருந்தால்தான், தன்னை தான் அடக்குகிற சக்தி. அவனை அடக்கிட்டேன் சார், இவனை அடக்கிட்டேன் சார், ஒன்றும் பிரயோசனம் இல்லை. அவனை அடக்கி உனக்கு என்ன லாபம் பெறப்போகிறது? உன்னை அடக்கு, நீ உன்னை அடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நீ நினைத்தால்தான் உன் வாய் பேச வேண்டும், நீ நினைத்தால்தான் பேச வேண்டும். சும்மா அப்படியே போற போக்குல பேசிக்கிட்டே போவோம் சார், அது வேலை இல்லை. சும்மா தேவையில்லாதவர்கள் பேசாதே. நம்மை அறியாமல் நாம் பேசுகிறோம் தெரியுமா உங்களுக்கு? தூக்கத்தில் இல்லை, விழிப்பிலேயே பேசுகிறோம். சும்மா அவரும் பேசினார், இவரும் பேசினார், நானும் ஒன்று பேசுகிறேன் என்று பேசுவது அப்படி இல்லை. நீ நினைத்தால்தான், உன்னுடைய கட்டளைக்கு பிறகுதான் வாய் பேச வேண்டும். நீ உன்னுடைய ஆன்மா சொன்ன பிறகுதான் மனம் நினைக்க வேண்டும். பேசுறது தானே ஒரு மாதிரி வழியில் தெரியாம போனோம், மனம் தானே அது யாருக்கும் தெரியாது. எப்படியும் என்னவும் நினைச்சு, இப்ப என்னை பார்த்து கொண்டு எத்தனை பேர் எத்தனை நினைச்சு கொண்டிருப்பீர்கள், நினைப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நினைப்பும் உன் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். அதுக்குதான் யோக பயிற்சி எல்லாம் பண்ணுகிறார்கள். நம்முடைய மொழி ரொம்ப விரிவான மொழி, எல்லாவற்றையும் லட்சியங்கள் மட்டும் சொல்லவில்லை, லட்சியங்கள் அடைவதற்கான பாதையும் சொன்ன மொழி. சில மொழிகள் லட்சியங்களை மட்டும் சொல்லிவிட்டு போய்விடும், பாதை சொல்லாது. நம்முடைய மொழியிலே லட்சியமும் சொல்லி பாதையும் சொல்லி இருக்கிறார். ஆகவே நீ உடம்பை வார்த்தையை அடக்க உன்னுடைய கட்டுப்பாட்டிலே வார்த்தையை, நான் ஆத்திரப்பட்டு பேசிட்டேன் சார் என்றால் நீ மக்கு என்று அர்த்தம். ஏன், உன் கட்டுப்பாட்டிலே உனக்கு வார்த்தை இல்லை, உன் கட்டுப்பாட்டிலே நீ நினைத்து அதை அடக்க முடியவில்லை. ஆகவே வார்த்தை உன் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும், நினைப்பு உன் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். இது ரெண்டுமே உன் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டுமானால் செயல் உன் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்பது சொல்லாமலே புறப்படும். பரிமளர்கள் பாசையிலே சொன்னால் சொல்லாமலே புறப்படும். ஆகவே இது மூன்றும் செய்தவன் தான் ஒழுக்கம் கடைபிடிக்கலாம். ஒழுக்கம் என்றால் என்ன என்று இன்றைக்கு சொல்லப் போகிறேன். அங்கே உரைப்பாயிரம் செல்கிற பொழுது பரிமளர்கள் மேலோட்டமாக சொல்லிவிட்டு போ சொன்னார். உரை ஒழுக்கம் வழக்கு தண்டம் மூவகைப்படம், அதில் ஒழுக்கம்தான் சிறப்புடை ஒழுக்கத்தையே திருவள்ளுவர் இங்கே அறமாக கொள்கிறார் என்று சொன்னார். அந்த ஒழுக்கத்தை விரிவுபடுத்துகிற அதிகாரம் இன்றைக்கு நாங்கள் படிக்கப் போகிற அதிகாரம். ஒழுக்கமுடைமை என்பது என்ன, அதை முன்னமே நாங்கள் படித்திருக்கிறோம். ஓரளவு நான் முன்னமே உங்களுக்கு விளக்கம் பண்ணி சொல்லி இருக்கிறேன். இந்த அதிகாரம் மேலும் விளக்கம் பண்ணப் போகிறது. ஒழுக்கம் என்றால் என்ன என்று அறியப் போகிறோம். அந்த அதிகாரத்துக்குள்ளே போய் வள்ளுவ நெறியிலே பரிமளர்களின் வழிகாட்டுதலிலே நாங்கள் ஒழுக்கத்தை அடைவோம்.